நேர்காணல் தவக்காலமும் மதங்களும். அன்பர்களே, கிறிஸ்தவர்கள் இப்புதனன்று தவக்காலத்தை தொடங்கியுள்ளனர். இத்தவக்காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில நோன்புகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பரிந்துரைத்திருக்கின்றார். சுடு சொற்களை தவிர்த்து இனிய சொற்களை பேசுதல், திருப்தியற்ற நிலையை தவிர்த்து நன்றி உணர்வால் நிறைந்திருத்தல், கோபத்தை தவிர்த்து பொறுமையை கடைபிடித்தல், அவநம்பிக்கையை தவிர்த்து நம்பிக்கையில் வளர்தல், கவலைகளை தவிர்த்து கடவுள் நம்பிக்கையில் நிறைதல், குறை சொல்வதை தவிர்த்து எளிமையில் வாழ்தல், மன அழுத்தங்களை விலக்கி ஜபத்தில் வளர்தல், கசப்புணர்வுகளை அகற்றி மனதை மகிழ்வால் நிறைத்தல், தன்னலத்தை அகற்றி பிறரிடம் கருணை காட்டுதல், பழிவாங்குதலை நீக்கி மன்னிப்பிலும் ஒப்புரவிலும் வாழ்தல், மற்றவர் பேசுவதை கேட்பதற்காக சொற்களை குறைத்தல். அன்பர்களே, திருத்தந்தை பரிந்துரைத்துள்ள இந்த நோன்புகளை நாம் கடைபிடித்தால் நம் அன்றாட வாழ்வு அமைதி, மகிழ்வு, வாழ்வு மீதும் பிறர் மீதும் நம்பிக்கை ஆகியவற்றால் நிறைந்திருக்கும். இவ்வேளையில் தவக்காலமும் மதங்களும் என்ற தலைப்பில் இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் சுல்தான்பேட் மறைமாவட்டத்தைச் சேர்ந்த அருள்பணி சகாயநாதன். வணக்கம் தந்தை சகாயநாதன்.
வணக்கம்.
கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தை தொடங்கியிருக்கின்றோம். தவக்காலத்தை தாங்கள் எப்படி புரிந்து கொள்கின்றீர்கள்?
தவக்காலம் அப்படின்னா, யோவேல் இறைவாக்கினர் 2:13 இறைவசனத்தில் சொல்லுவாரு, நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயங்களை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். எனவே தவக்காலம் என்பது திரும்பி இறைவனிடம் வருவது தான் தவக்காலம் அப்படின்னு. பொதுவாக தவக்காலத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அந்த வசனங்களில் ஒரு சின்ன வித்தியாசத்தை மட்டும் பார்க்குறேன். மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மனிதத்துக்கு திரும்புவாய் அப்படிங்கிறது தான் தவக்காலம் நமக்கு கொடுக்குற அழைப்பு அப்படின்னு நினைக்கிறேன். இதை விளக்கிறதுக்காக ஒரு சின்ன குட்டிக்கதை தாஸ்கோவிஸ்கி எழுதுனது. அது அதிக வெப்பமான ஒரு மதிய நேரம், அது ஒரு பொட்டல் காடு. அந்த பொட்டல் காடுக்கு நடுவில் அதிகம் வளராத ஒரு கருவேல மரம். அந்த கருவேல மரத்தடியில் ஒரு இளம் பெண், அவர்களுக்கு இது முதல் பிரசவம், இன்னும் சில நொடிகளில் வந்து இந்த குழந்தை பிறந்து விடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அப்போ வந்து அந்த பெண் மேலே அப்படியே கண்ணை உயர்த்தி பார்க்குறா, அங்கிருந்து ஒரு மனிதன் வந்து கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் வந்து யாரு அப்படிங்கிறத வந்து தாஸ்கோவிஸ்கி இப்படி எழுதுறாரு, அந்த ஊர்லேயே மிக மோசமான, இந்த ஊரில் வந்து சொல்லப்படக்கூடிய எல்லா தீய பழக்கங்களையும் கொண்ட, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு செய்த மிக மோசமான ஒரு மனிதன் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறான். இவ கடவுளை பார்த்து சபிக்கிறா, கடவுளே உனக்கு வேற நேரமே கிடையாதா, இப்போ என்னால் எணிச்சு ஓடக்கூட முடியாதே, இந்த நேரத்தில் இவ்வளோ மோசமான ஒரு மனிதனை எனக்கு அனுப்பி வைக்கிறியே அப்படின்னு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த மனிதன் நேராக இவளை பார்த்து வருகிறார். அந்த மனிதன் அவங்க பக்கத்தில் வரும்போது ஏற்கனவே குழந்தை பிறந்துருச்சு. அந்த மனிதன் அவளையே உற்று பார்க்கிறான். அந்த குழந்தையை, அந்த ரத்தம் தோய்ந்து கிடக்கிற அந்த குழந்தையை எடுத்து அந்த தாயினுடைய கையில் கொடுத்துட்டு, அவனுக்கு இதெல்லாமே புதுசு, இந்த மாதிரி அவன் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில். அந்த குழந்தைக்கு தன்னுடைய முதல் பாலை குடிப்பதற்கு உதவி செய்து விட்டு அந்த பொண்ணையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருக்கிறான். பார்த்துட்டு இருந்து அவன் அப்படியே நடந்து போகிறான். தாஸ்கோவிஸ்கி தன்னுடைய கதையை முடித்து விட்டு அந்த கதைக்கு தலைப்பு எழுதுகிறார், ஒரு மனிதன் பிறந்தான் என்று. எனவே இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கிற அழைப்பு மீண்டும் மனிதத்திற்குள் பிறப்பது தான், மீண்டும் மனிதனாக பிறப்பது தான் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பாக இருக்கும்.
தந்தை சகாயநாதன், தவக்காலம் என்பது மீண்டும் மனிதத்துக்குள் பிறப்பது என்று அழகாக சொன்னீர்கள். தவம் பற்றி மற்ற மதங்கள் என்ன சொல்லுகின்றன? மற்ற மதங்களுடைய நிலைப்பாடு என்ன?
இப்போ மற்ற மதங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு பார்க்க போகும்போது, இந்த மதம் இப்படி சொல்கிறது, இந்த மதம் இப்படி சொல்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு, பொதுவான கருத்து, எல்லா மதங்களிலும் என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிற பொதுவான கருத்துக்களை ஒரு 4 கருத்துக்களாக தொகுத்து சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து, இந்த தவக்காலத்தில் எல்லா மதங்களிலும் சொல்லப்படுவது, ஒன்று அதிக கடவுளை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். சமஸ்கிருத வார்த்தை வந்து உபவாசா அப்படிங்கிற வார்த்தையை வந்து தவத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. உபா என்றால் அருகில், வாசா என்றால் இருத்தல். அப்போ உபவாசா என்றால் கடவுளுடைய அருகில் இருத்தல் அப்படிங்கிறது தான் உபவாசம். அதே மாதிரி இஸ்லாமிய சகோதரர்களும் அதிகமாக வந்து அவங்க பள்ளிக்கு போகிறது, இறை வார்த்தைகளை கேட்பது, அந்த குரானில் இருக்கிற வார்த்தைகளை கேட்பது, அதே மாதிரி கிறிஸ்துவ சகோதரர்களும் நிறைய பக்தி முயற்சிகளை ஏற்படுத்துவது, இதெல்லாம் வந்து நம்முடைய அந்த தவ அடையாளங்களாக நம்ம வந்து பார்க்குறோம். முதல்ல வந்து இறைவன் மீது இருக்கிற பற்றை அதிகப்படுத்துகிறது தவக்காலம். ரெண்டாவது வந்து உணவு கட்டுப்பாடு. பொதுவாக இஸ்லாமிய சகோதரர்கள் பகல் முழுவதும் உண்ணாமல் இரவு நேரங்களில் மட்டும் உண்ணுகிற ஒரு பண்பை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த தவக்காலத்தில் வந்து குரான் சொல்கிற ஒரு ஆழமான ஒரு உணர்வு என்றன்னா, வெறுமனே வந்து உணவு உண்ணாமல் இருப்பது மட்டுமல்ல, அந்த உணவை அதன் மூலமாக கிடைக்கிற அந்த பணத்தை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து இஸ்லாம் மதத்தில் சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. இதை வந்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள். பகவத்கீதையில் பார்த்தோம்னா இந்த உணவு கட்டுப்பாடை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சுத்தமான சுகாதாரமான உணவை மிகவும் குறைக்காமலோ மிகவும் அதிகமாக இல்லாமலோ அளவாக உண்பது தான் ஒரு தவத்தினுடைய அடையாளமாக பகவத்கீதை சொல்லுது. ஏன்னா பகவத்கீதை அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதிகமான உணவை உண்ணும்போது ஒரு மந்த நிலை ஏற்படுகிறது, அப்போ கடவுளை பற்றி சிந்திக்க முடியாது. இரண்டாவது வந்து மிக குறைவாக சாப்பிட்டோம்னா, ஐயோ நான் சாப்பிடலையே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நம்ம வந்து கடவுளிடம் போவதற்கு தடையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பகவத்கீதை மிக தெளிவாக சொல்கிறது. நம்ம கிறிஸ்துவத்தில் இருக்கிற உணவு கட்டுப்பாடு முறைகள் நமக்கு தெரியும். இந்த ஒரு சந்தி, சுத்த போசனம் சொல்லுவாங்க, புலால் உண்ணாமல் இருத்தல், அப்புறம் ஒருவேளை உணவை தவிர்த்தல், இதெல்லாம் வந்து உணவு கட்டுப்பாடுகள். இது எல்லா மதத்திலும், புத்த மதத்திலும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து புத்த வழிபாட்டு முறைகளில் நம்ம பார்க்குறோம். அடுத்துதான் நம்ம பார்க்கறது தவக்காலம் வந்து நிலவு நாட்காட்டியை, அதாவது லூனா கேலண்டர்னு சொல்லுவாங்க, இதை மையப்படுத்தி தான் எல்லா மதங்களிலும் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, புத்த மதமாக இருந்தாலும் சரி, லண்டன் டேஸ் அப்படிதான் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். லூனா கேலண்டர் மையப்படுத்தி, ஏன் வந்து இந்த லூனா கேலண்டராக மையப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து உபநிதங்களும் வேதங்களும் நீங்கள் வந்து நமக்கு சொல்லுது. பௌர்ணமி நாட்களில் அலைகள் பெருகி இருக்கும், அமாவாசை நாட்களில் அந்த அலைகள் குறைந்து இருக்கும், அதாவது அது வந்து நீர் ஈர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னு. மனிதனுடைய உடல் 70% நீரினால் ஆனது, அப்போ அந்த 70% நீரினால் ஆன மனிதனுக்கு இதனால் வந்து பாதிப்பு இருக்கிறது என்பதை முற்காலத்தில் இருப்பவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் வந்து இந்த லூனா கேலண்டர், அதாவது நிலவு மையத்தை பயன்படுத்தி அவர்கள் இந்த தவக்காலத்தை வந்து அவங்க கொண்டாடி இருக்கிறார்கள். நம்முடைய ஈஸ்டர் எப்போ வரும்னா, பௌர்ணமி முடிந்து வருகிற நாட்களில் அல்லது பௌர்ணமி நாளில் இருக்கும். அதேமாரி இந்து சகோதரர்களும் அவங்களுடைய அந்த விழாக்களை எல்லாமே அந்த நிலாவை மையப்படுத்தி, அந்த பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்களில் தான் வந்து அவர்கள் வந்து அந்த தவத்தை முடிக்கிறதோ அல்லது தவத்தை தொடங்குறதோ அந்த மாதிரி நாட்களில் தான் தொடங்குவாங்க. அப்புறம் நம்ம இஸ்லாமிய சகோதரர்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், அவர்கள் அந்த பிறை நிலாவை பார்த்து தான் அவர்களுடைய தவ நாட்களை வந்து அமைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி புத்த சகோதரர்கள் அந்த தவக்காலத்தை தொடங்கிறது வந்து முழு பௌர்ணமி நாளில் தான் தொடங்குவாங்க. அதுலேயும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், 2015 அவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருந்தது. அதனால 3 மாதம், அதாவது 3 பௌர்ணமி முடிகிற வரைக்கும் அவர்கள் வந்து அந்த தவக்காலத்தை சிறப்பாக கொண்டாடினாங்க. நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜூபிலின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி அவங்க அந்த எக்ஸ்ட்ராஆர்டினரியாக 2015 மிகச்சிறப்பாக புத்த சகோதரர்கள் கொண்டாடினாங்க. சீக்கிய மதத்திலும் சரி, அல்லது சுரவாஸ்னஸும் அப்படிங்கிற மதங்கள்லையும் சரி, எல்லா மதங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு முறை இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். 4வதாக நாம் பார்க்குற விஷயம், நின்று நம்மையே திரும்பி பார்க்குற ஒரு காலமாக இருக்கிறது. எல்லா மதங்களிலும் அதுதான், நமக்குள் நம்மை சிந்தித்து பார்க்குற ஒரு காலமாக இந்த தவக்காலம் அமைந்திருக்கிறது. அருள் தந்தை பாபி ஜோஸ் கட்டிக்காடு அப்படிங்கிறவர் ஒரு சின்ன கதை சொல்லுவார். புத்தர் ஒரு நாள் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ வந்து புத்தரை தடுத்து ஒருத்தன் சொல்கிறான், புத்தர் அவர்களே நில்லுங்க, நான் உன் கூட பேசணும் அப்படின்னு. அப்போ புத்தர் சொல்கிறாரு, நிற்க வேண்டியது நான் இல்லை, நிற்க வேண்டியது நீ தான் அப்படின்னு. நடந்து கொண்டிருக்கிற புத்தர் நின்று கொண்டிருக்கிறவனை பார்த்து சொல்கிறாரு, நிற்க வேண்டியவன் நான் இல்லை, நிற்க வேண்டியவன் நீ தான், நான் நின்று ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நிற்றல் அப்படிங்கிறத வந்து புத்தர் சொல்லுகிற விஷயம், நம்ம நடக்கிற அந்த விஷயங்களே இல்லை, நம்முடைய மனதளவில் நின்று திரும்பி பார்க்கறது தான் வந்து ஒரு தவக்காலம் நமக்கு கொடுக்குற அழைப்பு. இன்னைக்கு எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறது. நின்று உன்னைய திரும்பி பாரு, உன்னுடைய மத வழிபாடுகளை திரும்பி பாரு, உன்னுடைய உள் சிந்தனைகளை திரும்பி பாரு அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு மதமும் நமக்கு சொல்லித்தருகிற ஒரு விஷயம். நம்ம நின்று நம்முடைய பழைய வாழ்க்கைகளை ஆராய்ந்து நம்ம எந்த விதத்தில் பாவப்பட்டிருக்கிறோம், எந்த விதங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை திரும்பி பார்க்கிற ஒரு காலமாகத்தான் தவக்காலம் என்பது அமைந்திருக்கிறது. இதுதான் பொதுவாக எல்லா மதங்களும் நமக்கு கொடுக்கிற ஒரு தவக்காலத்தினுடைய அழைப்பு.
தந்தை சகாயநாதன் வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து தவக்காலம் பற்றிய தங்களது கண்ணோட்டம், நோன்பு பற்றி மதங்கள் கூறுவது, மதங்களுடைய நிலைப்பாடு ஆகியவை பற்றி அழகாக சொன்னீர்கள். இந்த தவக்காலம் மனிதத்துக்குள் நாம் செல்ல உதவும் என நம்புகின்றோம். பகிர்வுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம்.
தவக்காலமும் மதங்களும் வத்திக்கான் வானொலியில் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டவர் அருள்பணி சகாயநாதன், சுல்தான்பேட் மறைமாவட்டம்.